அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வணக்கம் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கும் முன் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த வாரத்தில் யாருக்காவது வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே ஒருவரை உங்கள் மனதில் தீர்மானித்து இந்த வார இறுதிக்குள் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சி நிரல் தேவையானால் தயங்காது எழுதுங்கள், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் லேவியராகமம் 24 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஏற்கனவே இதற்கான முகவுரையை நாம் சிந்தித்தோம். இங்கே ஆசரிப்பு கூடார விளக்குக்கான எண்ணெயை குறித்தும் அங்கே படைக்கப்பட வேண்டிய அப்பங்களை குறித்தும் பார்க்கிறோம். இந்த விளக்கு தண்டின் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்காமல் விட்டுவிட முடியாது. ஆசரிப்பு கூடாரத்திலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக துல்லியமாக சொல்லும் ஒரு பொருள் இதுதான். இது முழுவதும் பொன்னினாலே செய்யப்பட்ட அழகான 7 அகல்களை கொண்ட ஒரு விளக்கு. யாத்ராமம் 30 அதிகாரம் 7-8 வசனங்களிலே பார்க்கிறது போல இந்த விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொள்ள வேண்டியதை கவனிக்க வேண்டியது ஆரோனின் பொறுப்பு. இக்காலத்திலே இந்த விளக்கு தண்டுகளானது நம்முடைய மகா பிரதான ஆசாரியரின் கரத்திலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இந்த உலகத்தை விட்டு செல்லும் முன்பதாக தமக்கு சொந்தமானவர்களை பார்த்து அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்க வேண்டும் என்றார். இதைத்தான் பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்திலேயும் அப்போஸ்தலன் பவுலும் சொல்கிறார். மட்டுமல்ல வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் இரண்டாம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கும்பொழுது மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து விளக்குகளாகிய நாம் பிரகாசிக்கும்படியாக நம்மத்திலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய எண்ணெயை ஊற்றி நம்மை எரிய செய்கிறார். நம்முடைய ஒளி பிரகாசமாய் இருக்கும்படியாக திரியை தூண்டிவிடுகிறார். விளக்கு எரிய மறுக்கும்பொழுது விளக்கு தண்டை எடுத்து போடுகிறார். இதுதான் யோவான் தனது நிருபத்தில் எழுதியிருக்கிற மரணத்துக்கு ஏதுவான பாவத்தின் விளைவு. லேவியராம புத்தகத்திலே நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது சம்பவத்தையும் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். தாய் ஒரு யூத பெண், தகப்பனார் ஒரு எகிப்தியன், அவருடைய மகன் தேவதூஷணம் சொல்கிறான். இப்படி கலப்பு திருமணம் செய்த மக்களினால் உண்டாகிற கேட்டை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்காரர்கள்தான். இவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்றால், இன்றைக்கும் திருச்சபையிலே தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்திருக்கிற இருமனம் உள்ளவர்களை குறிக்கிறது. லேவியராமும் 24 அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களை பாருங்கள். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வரும்படியாக மோசே மூலமாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த விளக்கில் உள்ள 7 திரிகளும் இரவும் பகலும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததினாலே இந்த தேவையான எண்ணெயை கொஞ்சம் என்று எண்ண முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் லேவியருக்கும் இந்த காரியம் கூடாரத்திலே பணிவிடை செய்ய ஒரு ஆர்வத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். இந்த எண்ணெயானது அழுத்தி பிழியப்பட்டதல்ல, இடித்து பிழியப்பட்டதா இருக்க வேண்டும். எனவே எண்ணெயிலே சிறந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறது. 3-4 வசனங்களிலே இந்த விளக்கு அவர்கள் பிரயாணப்படும் நேரம் தவிர மற்ற எல்லா காலகட்டங்களிலேயும் ஆசரிப்பு கோடாரம் அமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட எரியவிடப்பட்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆரோனே இந்த விளக்கின் பணிவிடைக்கு பொறுப்பானவராயிருக்கிறார். இதை குறித்து யாத்ராமும் 30 அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கிறோம். இங்கே 5-7 வசனங்களை பார்த்தால், மெல்லிய மாவை எடுத்து 12 அப்பங்களாக சுட வேண்டும். ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 மாவிலே செய்யப்பட வேண்டும். அவைகளை கர்த்தருடைய சன்னதியிலே பரிசுத்தமான மேஜையின் மேல் அடுக்க வேண்டும். ஒவ்வொரு அடுக்கில் 6 அப்பங்கள் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட வேண்டும். அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக அது கர்த்தருக்கேற்ற தகன பலியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய மாவும் மக்களால் கொடுக்கப்படுகிறது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவது போல இந்த அப்பங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. யோவான் 6 அதிகாரம் 35 வசனத்திலே பார்க்கும்பொழுது, ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கூறியிருக்கிறார். மெல்லிய மாவு என்று சொல்லும்பொழுது அது கோதுமை மாவு. இந்த தூபவர்க்கம் என்பது இயற்கையாக சில மரங்களிலே வடிகிற பிசின். இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இந்த தூபவர்க்கம் அவர் மனு உருவெடுத்த அற்புதமான வாழ்க்கையின் வாசனையை சொல்கிறது. லேவியராமும் 24 அதிகாரம் 8-9 வசனங்களிலே, அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரருடைய கரங்களிலே வாங்கி ஒவ்வொரு ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சன்னிதியிலே அடுக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் சேரும். அவர்கள் அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க வேண்டும். இது கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளிலே அவனுக்கு மகா பரிசுத்தமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அப்பங்கள் ஒரு வாரமாக அந்த மேஜையிலே இருக்கும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலேயும் அது மாற்றப்பட வேண்டும். அதிலிருந்து எடுக்கப்படும் அப்பங்களை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்கள். அது எல்லா காலகட்டங்களிலேயும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே செய்யப்பட வேண்டியது. தாவீதும் அவனுடைய மனிதர்களும் ஒரு முறை மிக நெருக்கடியான நேரத்திலே உணவு தேவையாயிருந்தபொழுது அபிமேலேக்கு என்னும் ஆசாரியன் இந்த உணவைத்தான் அவர்களுக்கு கொடுத்தான். இதை குறித்து 1 சாமுவேல் 21 அதிகாரம் 4-6 வசனம் வரை நாம் பார்க்கலாம். இதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 12 அதிகாரம் 3-4 வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே அப்பமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார். நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்பதை குறித்து யோவான் 6:51, நானே உலகத்திற்கு ஒளி என்பதை குறித்து யோவான் 8:12 கூறியிருக்கிறார். நாம் அவருக்காக பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் அவரிலே நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் அவருக்காக செய்ய விரும்புகிற எல்லாவற்றையுமே அவருடைய வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவரின் பலனை கொண்டே செய்ய வேண்டும். அருமையானவர்களே, லேவியராம புத்தகத்திலேயே சம்பவங்கள் என்று சொல்லும்பொழுது 2 சம்பவங்கள் தான் காணப்படுகிறது. 1, நாதாப் அபியூ இவர்களை குறித்து லேவியராமம் 10 அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது இங்கே மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். லேவியராமத்திலே அநேக கற்பனைகளையும் பிரமாணங்களையும் தான் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த கர்த்தரின் நாமத்தை நிந்திப்பதனாலே தூஷிப்பதனாலே என்ன தண்டனை வரும் என்பதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், லேவியராமும் 24 அதிகாரம் 10-12 வசனங்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எய்த்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பெயர் செலோமித். அவள் தான் கோத்திரத்தானாகிய திப்ரியின் குமாரத்தி. கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வர மட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தவன் கலப்பு திருமணத்திலே பிறந்த ஒருவன். தாய் தான் கோத்திரத்து பெண், தகப்பன் ஒரு எகிப்தியன். யாத்ராமம் 12:38 நாம் பார்க்கிறது போல இப்படிப்பட்ட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனார்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகளுக்கு ஆரம்பமாயிருந்தார்கள். வணங்கா கழுத்துள்ளவர்களும் முறுமுறுக்கிறவர்களுமாயிருந்தார்கள். இவர்களே இச்சைகளுக்கெல்லாம் காரணமாயிருந்தார்கள். 8:11-4 நாம் பார்க்கிறது போல அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்வதற்கு காரணமாயிருந்தார்கள். இவர்கள் ஏன் பிரச்சனைகளுக்கு ஆரம்ப கர்த்தாவாயிருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் அந்த சூழ்நிலையிலே இந்த எகிப்திய தகப்பன்மார் தாங்கள் எகிப்திலேயே தங்கிவிடுகிறோம் என்று தங்கியிருப்பார்கள். யூத பெண்கள் தாய்மார் மட்டும் பிள்ளைகளோடு புறப்பட்டிருப்பார்கள். அங்கேயே குடும்பத்திலே பிளவு ஏற்பட்டுவிட்டது. இந்த காரணத்தினாலேதான் தேவன் அன்றும் இன்றும் விசுவாசிகள் அவிசுவாசிகளை திருமணம் செய்யக்கூடாது என்பதை சொல்கிறார். இது ஜாதி தொடர்பான எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. அவர்கள் ஒரே நிறமுடையவர்களாயிருந்தாலும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும் அவர்கள் ஒரு விசுவாசி அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது. இதை கர்த்தரே கூறவில்லை என்றால் இது தவறு என்று நம்மிலே யாருக்குமே தெரியாது. இந்த கலப்பு ஜாதியிலே வந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் தீர்மானம் எடுப்பதை குறித்த ஒரு குழப்பமான நிலைமையிலே, பிளவுபட்ட நிலைமையிலே அவன் இருக்கிறான். தாய் வழியிலே செல்வதா, தகப்பன் வழியிலே செல்வதா? சொல்லப்போனால் பிரச்சனை என்னவென்றால் அவன் அந்த தீர்மானத்தை உறுதியாக செய்யவே இல்லை. பல சமயங்களிலே அவன் தகப்பனாரை விட்டு தாயோடு வந்ததற்கு தான் தவறான தீர்மானம் செய்தேனோ என்று குழம்பியிருப்பான். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கேள்விக்குறியோடு அப்படிப்பட்டவர்கள் வாழ்கிறார்கள். எகிப்தை விட்டு வெளியே வர தீர்மானிப்பதே கடினமான ஒரு தீர்மானம். பின்னர் அவருடைய மனம் திரும்ப எப்போதும் எகிப்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே இருந்தது. எனவே பிரயாணம் கடினமாக இருந்தபொழுதெல்லாம் இவர்கள்தான் முதலாவது முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கும் திருச்சபைகளிலே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா என்பதையும் சற்றே எண்ணி பாருங்கள். இவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெறாத சகோதர சகோதரிகள். ஒரு காலை உலகத்திலேயும் ஒரு காலை திருச்சபையிலையும் வைத்துக் கொண்டு வாழ்கிறவர்கள். திருச்சபையிலே இருக்கிறவர்களாயிருந்தாலும் சுவிசேஷ ஊழியம் நடைபெறுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதற்கு தடை செய்கிற ஒரு மனிதன் திருச்சபைக்குள்ளேயே இருப்பான் என்றால் அது ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? ஒரு ஊழியர் தன் அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது வானொலியிலே கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும் என்று தனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரத்தை திருச்சபையிலே பகிர்ந்து கொண்டபொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்கள் அல்ல, திருச்சபையின் அங்கத்தினர்கள்தான் என்று கூறியிருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிற வேத பகுதியிலே இந்த மனிதன் ஒரு சண்டை சச்சரவிலே மாட்டிக்கொள்கிறான். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருப்பான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தான் வம்சத்திலேயும் இவனுக்கு இடமில்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரத்திற்குள்ளே இவன் கடந்து வரக்கூடியவன். இவ்வாறு சண்டையிலே ஈடுபடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை அவன் தூஷித்தான். இஸ்ரவேலிலே அது பரிசுத்த நாமம். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இதை ஏகோவா என்று சொல்வதா, யாவே என்று சொல்வதா, எது சரியானது என்ற கேள்விக்குறி வருகிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருந்தபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பெயரை கூட உச்சரிக்க பயப்படுவார்கள். ஆனால் இந்த மனிதன் அவருடைய பெயரை உச்சரித்து அவரை தூஷிக்கிறான். சரி, தொடர்ந்து 13-16 பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் அங்கே மோசேயை பார்த்து, தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, மோசே ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எவனாயிலும் தன் தேவனை தூஷித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான் என்று கூறுகிறார். எனவேதான் 16 கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும் என்று தீர்க்கமாக கர்த்தர் சொல்கிறார். அது பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற கட்டளை உறுதியாக சொல்லப்படுகிறது. சரி, தொடர்ந்து லேவியராமும் 24 அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்த்தால், மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகத்தை கொண்டவன் மிருகத்திற்கு மிருகம் கொடுக்க வேண்டும். பிறனை ஊனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட வேண்டும். நொறுக்குதலுக்கு நொறுக்குதலும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறுகிறார். மட்டுமல்ல, உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும். நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று கூறுகிறார். இன்று நம்மில் அநேகர் ஒரு மிருதுவான எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனால் கொலை செய்த ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை கர்த்தர் இங்கே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். யுத்தங்களுக்கு எதிராக போராடும் பொழுது அந்த போராட்ட குழுவிலே செல்கிறவர்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி கரங்களிலே பிடித்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் லேவியராமும் 24 அதிகாரத்திலே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்களை யாருமே எழுதி கொண்டு செல்கிறதில்லை. ஆனால் இங்கே தேவன் கூறும்பொழுது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை தெளிவாக சொல்கிறார். மட்டுமல்ல, தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே நீதி உண்டு என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். கவனியங்கள், லேவியராமும் 24 அதிகாரம் 23 வசனம் வாசிக்கிறேன். அப்படியே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவனை கல்லெறியும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இங்கே ஒழுக்க நெறி தொடர்பான ஒரு பெரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் பரிசுத்தமானது, அது காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதேபோலவே மனிதனுடைய ஜீவனும் மிக பரிசுத்தமானது, விலையேறப்பட்டது, அதுவும் காக்கப்பட வேண்டும். தேவன் தனி மனிதனுடைய சொத்தையும் பாதுகாப்பையும் குறித்து தெளிவாய் சொல்கிறார். தேவன் எல்லா காரியங்களிலேயும் நீதி உள்ளவராக செயல்படுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாமும் கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பாவிகளாய் காணப்படுகிறோம். பாவம் செய்யும் ஆத்மா சாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்காக உங்களுக்காக அந்த மரண தண்டனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்து விட்டார். ஏசாயா 53 அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை கவனியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன்தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இப்பொழுது நாம் லேவியராமும் 25 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே ஓய்வான ஆண்டை குறித்தும் யூபிலி வருடத்தை குறித்தும் எப்படி ஒரு சொத்தானது மீட்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் மனிதர்கள் எப்படி மீட்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே கூறிய பொருளாதாரம் தொடர்பான காரியங்கள் அவர்கள் பாலஸ்தீன தேசத்திலே வாழும்பொழுது அவர்களுக்கு சொந்தமானது. இதை குறித்து இந்த அதிகாரத்திலே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணங்கள் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அதை கட்டாயப்படுத்த முடியாது. அதாவது இந்த கற்பனைகளை வனாந்தரத்திலே கை கொள்ள முடியாது. நிலத்தை மீட்டுக் கொள்வதை குறித்து இங்கே அநேக குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் பல இடங்களிலே நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்திருக்கும்போது தேசத்துக்கு அது ஓய்வு தேசம், தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கோர கடவீர்கள் என்பது போன்ற வார்த்தைகளை பார்க்கலாம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பிரமாணங்களுமே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நிலம் சார்ந்ததாயிருக்கிறது. மோசேயனுடைய பொருளாதார திட்டமெல்லாம் குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்கும், அதுவும் குறிப்பாக பாலஸ்தீன தேசத்திற்குமே மட்டுமல்ல, விவசாயத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு அது குறிப்பாய் பொருத்தமாயிருக்கும். சிலர் பழைய ஏற்பாட்டின் இந்த பிரமாணங்களை திருச்சபையிலே மக்களுக்கு போதித்து அவர்களை கடைபிடிக்க செய்ய முயற்சிப்பார்கள். உலகத்திலே பல தேசங்களுக்கு இது பொருந்தாது. அருமையானவர்களே, லேவியராம புத்தகத்தை வாசிக்கும் ஒருவர் அல்லது வேத புத்தகத்தின் மற்ற பகுதியை வாசிக்கும் ஒருவர் 7 என்ற எண் திரும்ப திரும்ப வருவதை கவனிக்காமல் இருக்க முடியாது. இந்த எண் முழுமையை குறிக்கிறதா இருக்கிறது. 7 என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலேயும் பரிபூரணம் என்பது அல்ல, ஆனாலும் அது முழுமையை குறிக்கிறது. பல இடங்களிலே லேவியராம புத்தகத்திலே 7 என்று சொல்லப்பட்டிருக்கிற எண்ணானது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 என்று சொல்லப்பட்டிருக்கிற எண்ணோடு தொடர்புடையதாய் காணப்படுகிறது. யூத மக்களுக்கு தேவன் கொடுத்த நாள்காட்டியின்படி அது 7 நாட்களாக வகுக்கப்படுகிறது. ஏழாவது நாள், ஏழாவது வாரம், ஏழாவது மாதம், ஏழாவது வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார். அவர் களைப்பாய் இருந்ததனாலே ஓய்ந்திருக்கவில்லை, அவர் எல்லாவற்றையும் ஆறு நாட்களிலே செய்து முடித்ததனாலே ஓய்ந்திருந்தார். அதற்கு மேல் செய்வதற்கு அங்கே எதுவுமே இல்லை. அந்நாட்களில் காலத்தை அளப்பதற்கு ஏழு என்கிற எண்ணே பிரதானமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஓய்வு நாள் என்பதும் பயன்படுத்தப்பட்டது. சரி, பாருங்கள், லேவியராமும் 25 அதிகாரம் முதலாம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி. இது சீனாய் மலையிலே மோசே இருக்கும்பொழுது அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காரியங்கள் அவர்கள் பாலத்தீன தேசத்திலே போய் தங்கும்பொழுது கடைபிடிக்கப்பட வேண்டியவை. லேவியராமும் முதல் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்து கர்த்தர் மோசேயிடம் சொல்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். வசனம் இரண்டை பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். இது ஆச்சரியமான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? மனிதனுக்கு ஒரு ஓய்வு இருப்பது போல தேசத்திற்கும் கர்த்தர் ஓய்வை கட்டளையிடுகிறார். மனிதனுக்கு ஏழாவது நாள், நிலத்திற்கு ஏழாவது ஆண்டு. ஏழாவது நாள் என்று சொல்லும்பொழுது தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஏழாவது நாள் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடித்து அவர் ஓய்ந்திருந்தார். அதாவது சிருஷ்டிப்பின் பணியானது முழுமையடைந்து விட்டது என்பதற்காக. சபத் என்று சொல்வது ஓய்வு என்பதாகும். அடிப்படையாக இதன் கருத்து என்னவென்றால், மீட்பாகிய ஓய்வு. எபிரேயர் 4 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை பாருங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். ஓய்வு என்று இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது ஓய்வு நாளை கடைபிடிப்பதை குறித்து சொல்கிறது. விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த காலத்திலேயும் வேளாண்மை துறையினர் சொல்வது ஏழு வருடங்களுக்கு ஒரு வருடம் நிலத்திற்கு ஓய்வு கொடுப்பது நல்லது என்கிறார்கள். மட்டுமல்ல, நிலத்தை உழுதவர்களுக்கும் அது ஒரு ஓய்வு என்றாலும் அவர்கள் மற்ற வேலைகளை செய்யலாம். இந்த ஓய்வை கர்த்தர் ஏன் அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்றால், பேராசையிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு, அல்லது மற்றவர்களுடைய நிலத்தை இச்சிப்பதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்கு. இந்த கற்பனைகளை எல்லாம் அவர்கள் கைக்கொள்ளாமல் மீறினபடினாலேதான் 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாய் சென்றார்கள். 2 36 அதிகாரம் 21 வசனத்திலே இதை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மொத்தம் 490 ஆண்டுகள் அவர்கள் இந்த ஏழாவது ஆண்டு ஓய்வு காலத்தை அனுசரியாதபடியினாலே அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையேற்பிற்குள்ளே சென்றார்கள். லேவியராமும் 25 அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. ஏழாம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும். இந்த ஓய்வு ஆண்டு குறிப்பாக நிலம் தொடர்பானது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. ஆறு ஆண்டுகள் நிலத்திலே அவர்கள் விதைக்கலாம், திராட்சை தோட்டத்திலே பயிரிடலாம். ஏழாவது ஆண்டு வயலிலே விதைக்கவும் கூடாது, திராட்சை தோட்டத்தை சுத்தம் செய்யவும் கூடாது. ஞாபகம் இருக்கிறதா? பூமியின் மேலே தேவன் ஒரு சாபத்தை கூறினார். மனிதன் மேலும் அது கூறப்பட்டது. மனிதனுடைய நெற்றி வேர்வையினாலே அவன் வேலை செய்ய வேண்டும். நிலத்தில் அவன் பாடுபடுவதனாலேயே அவன் உணவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த சாபங்கள் எல்லாம் எடுத்து போடப்படும் ஒரு காலம் வரும். இதை குறித்து ரோமர் 8 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலேயும் ஏசாயா 35 அதிகாரம் முதல் 2 வசனங்களிலேயும் நாம் வாசிக்கலாம். லேவியராமும் 25 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், ஓய்வு ஆண்டிலே தேவன் எப்படி ஜனங்களின் சரீர தேவைகளை சந்தித்தார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிலம் இவ்வளவு செழிப்பாய் இருந்தது என்பதை இது காட்டுகிறது. ஆபிரகாமின் காலத்திலே யூப்ரட்டிஸ் நதி பள்ளத்தாக்கிலே எதையுமே அவர்கள் பயிரிட தேவையில்லை. அவர்கள் நாட்டாமலேயே பயிர்கள் வளர்ந்து வந்தன. இஸ்ரவேல் மக்களுக்கும் கானான் தேசத்திலே ஓய்வு வருடத்திலே விளையும் விளைச்சலானது நிலத்தின் சொந்தக்காரனுக்கும் வேலைக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கூட போதுமானதாக இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, காட்டு மிருகங்களும் வீட்டு மிருகங்களும் கூட மேய்வதற்கு போதுமானதாக இருந்திருக்கிறது. தேவன் மனிதனையும் மிருகங்களையும் இஸ்ரவேலரையும் மற்ற ஜனங்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் அந்த ஆண்டிலே பொறுப்படுத்தார். அவர்கள் எல்லாருக்கும் சாப்பிடுவதற்கு போதுமானதை கொடுத்தார். என்றாலும் அவர்கள் வியாபாரம் செய்யும்படியாக எதையும் அந்த ஆண்டிலே அறுவடை செய்ய முடியாது. சேபத் என்று சொன்னால் ஓய்வு என்று பொருள். நமது ரட்சிப்பிற்காக நாம் எந்த செயலையும் செய்ய தேவையில்லாதபடி இயேசு எல்லாவற்றையும் செய்துவிட்டபடியினாலே இப்பொழுது நாம் எல்லா நாட்களிலேயும் ஓய்ந்திருக்கலாம். சனிக்கிழமைகளிலேதான் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை கை கொடுக்கிறவர்கள் லேவியராமும் 25 அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். ஏனென்றால் ஓய்வு நாளை குறித்து மட்டும் தேவன் கற்பனை கொடுக்கவில்லை, ஓய்வான வருடத்தை குறித்தும் யூபிலி ஆண்டை குறித்தும் கூட தேவன் கற்பனை கொடுத்திருக்கிறார். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு தனி மனிதனும் நிலத்தை சொந்தம் கொண்டாடாதபடி ஏழை எளிய மக்களும் பராமரிக்கப்படும்படியாக அந்த கற்பனைகளை எல்லாம் அவர் கொடுத்தார். தேவன் நிலத்தையும் ஏழை எளிய மக்களையும் அநேக நேரத்திலே பாதுகாக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் கற்றுக் கொடுக்கிற மற்றொரு காரியம், நிலமானது சபிக்கப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த நிலமும் விடுதலை பெற்று நிறைவான விளைச்சலை கொடுக்கும். அருமையானவர்களே, இன்று அநேகர் மக்கள் தொகை பெருக்கத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். எல்லாருக்கும் தேவையான உணவு கிடைக்காதோ என்பார்கள். ஆனால் பூமியின் மேலிருக்கிற சாபமானது நீக்கப்படும் பொழுது மனிதன் பாவத்திலே விழுந்த காலங்களிலெல்லாம் இல்லாத அளவு பூமி விளைச்சலை கொடுக்கும். மனிதனுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பது தேவனே. அவரே இந்த பூமிக்கு சொந்தக்காரர். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் தனது ஜனங்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அக்கறை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் பணிஸ்தலத்தை குறித்து அக்கறை எடுத்துக் கொள்கிறார். அவர் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களை அர்ப்பணியுங்கள். அவரே தொடர்ந்து உங்களை வழிநடத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மக்களை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருக்கிறீர் என்பதை அறிந்தோம் ஐயா. அதே வேளையிலே உம்முடைய நாமத்தை குறித்தும் எவ்வளவு நீர் கரிசனை உள்ளவராயிருக்கிறீர் என்பதையும் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது உம்முடைய நாமத்தை தூஷியாதபடி வார்த்தையிலேயும் வாழ்க்கையிலேயும் சாட்சிகளாயிருக்க காத்துக்கொள்ளும். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவராயிருப்பதனாலே உலக பிரகாரமான தேவைகளை குறித்து கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11. அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 42:11.